மனசிலம் வளர்த்தி வணங்குவான். உனடைந்த உடம்பின் பின்பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்ப்பொழில் தில்லையுள் மானடஞ்செய்வர கருவுற்றாழ்ந்துக எழுதிருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுது அருகாலத்தன்றும் பூசனை விடாது செய்து தொழுத கைதலை நீவேற துளும்பு கண்ணீரும் மூழ்கே அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு நீ செய்வான். இல்லை இருந்திரவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் மக்கியதே. எல்லை மறுவா நெறியலின் வாத ஊரின் கோன் திருவாஜகம் என்னும் தேன்பலும் எய்தலாவதென்று நின்னை எம்பிரான். இவ்வஞ்ச நேர்க்கு உய்தல் ஆவது உங்கள் அன்றி மற்றோர் உண்மையின்மையின் பைதலாவதென்று பாதுகாத்திறங்கு பாவியற்கு ஈதலாது நின்கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசனே. அந்த பாட்டு பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்த பாட்டிலும் பார்த்தாச்சு,
நீங்க
கடைசி ரெண்டு பாட்டும் இந்த பாட்டு பார்த்தாச்சு. பைதல், பைதல் என்ற சொல்லுக்கு துன்பம் என்று ஒரு பொருள் உண்டு. துன்பமாவது இவன் துன்பப்படுகின்றானே என்று பொருள் எழுதியிருக்காங்க. பைதல், பைத பிணக்குழை காளி அப்படின்னு வருது. பைதல் என்றால் குழந்தை. அந்த குழந்தையின் பிணத்தை காதிலே குழையாக அணிந்து காளி இருக்கின்றார். காதில இது ஜிமிக்கு என்ன காளிக்கு அப்படின்னு கேட்டா இறந்து போன ஒரு குழந்தை தான் ஜிமிக்கு. பைத பிணக்குழை காளின்னு வருது. அதை வைத்து பைதல் என்றால் குழந்தை என்று நான் சொன்னேன். சரியா பொருத்தமான அது பொருளாக இருக்கும். அடுத்த பாடல் அதுவும் பார்த்தாச்சு. ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதும். இங்கும் என்றால் பந்த நிலை, பந்தம். அங்கு என்றால் முக்தி நிலை. இரண்டு நிலையிலும் பெருமா திருவருள் தான் நம்மை தாங்கும் என்று சொல்ற. ஈசனே நீ என்பது நின் திருவருள் என்று ஆகி வருகின்றன. பெருமான் வேறு இல்லை, அவருடைய திருவருள். ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினேன் ஓர் வேதமின்மை வேத ஏன் என் எம்பிரான். ஈசனேனை அண்டுகோ நின்மலா ஓர் மின்னலாசனே ஓர் தேவருண்மை சிந்தியாது சிந்தையே. பெருமானை தவிர வேறொரு தெய்வம் எனக்கு தெரியாது என்று இங்கு சொல்கின்றார். அது தன்னுடைய மிகச்சிறந்த கவிதையாக குருநாதர் சொல்லுவார். கற்றறியேன் கலைஞானம் சீந்துருகேன் ஆயினும் பற்றறியேன் பிற தெய்வம். வாக்கியலால், வாக்கியலாலும் பேரளவில் கூட பிற தெய்வங்களை பற்றி தெரியாது. எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றன, பேரெல்லாம் கூட எனக்கு தெரியாது. பேரே தெரியாதுன்னு அப்புறம் அட்ரஸ் எப்படி தெரியும், ஒன்றும் தெரியாது என்று சொல்கின்றார். அருபரத்துருவன் அவனையில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமையில் திகழாது. மற்றோர் தெய்வம் கனவிலும் நுழையாது, மற்றோர் தெய்வம் கனவிலும் நுழையாது. அருபரத்துருவன் அவனையில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமையின்றி இகழாது. அவருடைய திருவடியினையை பிரிவினேறியார் நிகழ்வது போல முன்பின்னாகி தொடர்கின்றேன் என்று சொல்கின்றார். அது அவருடைய மிகப்பெரிய தகுதி என்று பார்த்தேன். கொள்ளேன் புரந்தரன் மாலையின் வாழ்வு குடிகளினும் நல்லேன் எனது அடியாருடல்லால் கரகம் புயிலும் எள்ளேன் திருவருளாலே இருக்கட்டு இறைவா உள்ளேன் பிற தெய்வம் அன்னை இல்லாது எங்கள் உத்தமனி. ஆகவே அந்த ஆகவே எனக்கு வேறு போக்கிலும் இல்லை பெருமானே, நீயே கருணை புரிய வேண்டும் என்பது கருத்து. சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத முற்கனே. வெந்தையா விழுந்திலேன் என் உள்ளம் வெழ்கி விண்டிலேன் எந்த யாய நின்னை இன்னம் எய்தலுற்று இருப்பனே. இருப்பனே என்பதற்கு பக்கத்தாப்புல ஒரு கேள்விக்குறி போட்டுக்கிட்டா நல்லா புரியும். பெருமானே உன்னால் ஆட்கொள்ளப்பட்ட அடியார்கள் எல்லாம் உன்னை இடையராது தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று கேட்டால் சிந்தையினால் செய்கையினால் கேள்வியினால் வாக்கினால் இந்த நான்கினாலும் இறைவனோடு இடையராத தொடர்பு அடியார்களுக்கு உண்டு. எப்போதும் இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். செய்வதெல்லாம் சிவ சிந்தனையாகவே இருக்கின்றது. செய்கை கைகால்களை அசைத்து அவர்கள் செய்கின்ற தொண்டெல்லாம் சிவனுக்கென்றே இருக்கின்றது. எங்கே உனக்கல்லாது எப்பணியும் செய்ய என்று அவர்கள் எப்போதுமே இறைவனுடைய தொண்டுதான் செய்கின்றார்கள். சரியிலே அவர்களுக்கு நிட்டை கைகூடி இருக்கின்றது. செய்வதெல்லாம் சிவன் செயல் தான், அது வேறு யாருக்கும் அவர்கள் தொண்டு செய்ய மாட்டார்கள். பரம்பரனுக்கே அடிமை செய்கின்றார்கள் என்பவர்கள். சிந்தை செய்கை கேள்வி கேட்பதெல்லாம் சிவனுடைய பெரும் புகழ் தான். வேறு அனாவசிய பேச்சை அவர்கள் கேட்கவே மாட்டார்கள், அந்த இடத்திலே இருக்க மாட்டார்கள். பெருமானை பற்றி எங்கு பேசுகின்றார்களோ அங்குதான் அவர்கள் இருப்பார்கள். அதனை கேட்பார்கள், துய்ப்பார்கள். வேறு பேச்சு அந்த உலக பேச்சிலே அவர்கள் தொய மாட்டார்கள். கேள்வி வாக்கு அவர்கள் வாயை திறந்து பேசுவது என்றாலும் பெருமானை பற்றி தான் பேசுவார்கள். வேறு அனாவசிய பேச்சே பேச மாட்டார்கள். பேச பெரிதும் இனிவனாகின்ற பெருமானையே பேசிக் கொண்டிருப்பார்கள். இவ்வாறு இந்த நான்கும் ஒருவருக்கு இடையராது நிகழும் என்று சொன்னால் அவர்கள் பெருமானுடைய திருவுருள் வலையிலிருந்து வெளியிலே தப்ப முடியாது. திருவுருள் வலையின்னு ஒரு இருக்கு இல்லையா, ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ். அதை விட்டு அந்த காந்த சக்தி, காந்த எல்லை, அதுக்கு வெளியில போக மாட்டாங்க. அவர்கள் அங்கு எங்கு சுத்தினாலும் பெருமானுடைய திருவுருள் வலை மீண்டும் ஆட்கொள்ளும். அவர்கள் வினை வசத்தினாலே மோரான் தொருகால் நினையாது இருந்தாலும் பெருமான் ஆட்கொண்டு விடுவான். என்ன காரணம்னா, அந்த ஈர்ப்பு வலைக்குள்ளேயே அவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு வெளியில போல பூமியினுடைய ஈர்ப்பு சக்திக்குள்ள ஒருவன் செல்கின்றான்னா அவன் வந்து பூமியினால் ஈர்க்கப்படுவான். பூமியினுடைய ஈர்ப்பு சக்திக்கு வெளியில போனாதான் அவன் வந்து தப்பி போவான்னு பார்க்கிறோம். அப்ப பெருமானுடைய திருவுருளுக்கு அது மாதிரி எல்லை உண்டானா? எல்லை இல்லை. இருந்தாலும் அந்த நமக்கு உரைக்காம சொல்ல கெட்டு போயிட்டோம்னா பெருமான் திருவுருள் செய்தும் நமக்கு தெரியாது. அப்படி அவர்கள் எப்பொழுதுமே பெருமானோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அந்த மெய்யடியார் பண்பு தனக்கு இல்லை என்பதை சொல்கின்றார். சீரில்லாத ஐம்புலன்களினாலே இந்த நிலையை நான் இழந்து விட்டேன். சீர் என்பது பெருமை, பெருமை இல்லாத ஐம்புலன்கள், சிறுமை கொண்ட ஐம்புலன்கள் என்பது பொருள். ஐம்புலன்கள் அவைக்கு ஞானேந்திரியங்கள் பேரு. ஞானத்திற்காகவே அவை பயன்பட்டால் அவை சீருடை புலன்களாகும். அவை போகத்திற்காக பயன்படுவதனால சீரில் புலன்களாக ஆகின்றன. சீர் இல்லாத புலன்களாக ஆவது எப்போது என்று கேட்டால், நம்முடைய இன்பத்தை துய்ப்பதற்காக அவற்றை பயன்படுத்துகின்றோம். உண்மையிலேயே நம்முடைய கண்களையும் ஐம்பொறிகளையும் அறிவிற்காக மட்டுமே பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நம்மை இன்ப துன்பம் தாக்காது. இப்ப நம்ம வீட்டுல நம்ம வந்து டிவி பாத்துட்டு இருக்கோம், நல்ல சீரியல் ஓடிட்டு இருக்கு, அந்த நேரத்துல பிக்சர் ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்கிறது. உடனே ஒரு நமக்கு இன்னும் 15 நிமிஷம் அந்த சீரியல் ஓடும். பக்கத்து வீட்டுலதான் மெக்கானிக் இருக்காரு, ஐயா உடனே பாத்து கொடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாவது அந்த சீரியல பார்ப்போம். உடனே அவரு சரசரனு வந்து வேலை பாக்குறாரு. ஆனா அவரும் அதே பிக்சரை பாக்குறாரு, நாமும் அதே பிக்சரை பாக்குறோம். அந்த பிக்சர்ல அவங்க வந்து போடுற சண்டைக்கு நாம இங்க அதை பத்தி நம்ம விமர்சனம் பண்றோம். கேரக்டர்ஸ் அது ஒரு சுக துக்கம் வந்துன்னா நம்ம அழறோம், அதுல ஒரு ஜோக் கிடைச்சா நம்ம சிரிக்கிறோம், நம்ம அதோட ஒன்றுபடுறோம். ஆனா மெக்கானிக் என்ன பண்றாரு, பிக்சர் கிளாரிட்டியை மட்டும் தான் பாக்குறாரு. அது பிக்சர் டியூப்ல இருக்க மிஸ்டேக் மட்டும் சரி பண்ணிட்டு போயிடுறாரு. அவர் நாட் அஃபெக்டட். அவர் அந்த பிக்சருடைய குவாலிட்டினா பிக்சர் குவாலிட்டியை வந்து சரி பண்றாரே தவிர அந்த டிராமாவுடைய குவாலிட்டினால அவர் அஃபெக்ட் ஆக மாட்டேங்கிறார். அவரும் கண்ணை கொண்டுதான் பாக்குறாரு டிவியை, நாமளும் கண்ணை கொண்டுதான் பாக்குறோம். நாம் கண்ணை கொண்டு பார்த்து அழறோம், அவர் கண்ணை கொண்டு பார்த்து அழல. 50 ரூபாய் வாங்கிட்டு போயிடுறாரு, 5 நிமிஷத்துல 50 ரூபாய் வாங்கிக்கிறார். அது ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் தன்னுடைய கண்ணை அறிவுக்காகவே பயன்படுத்துகின்றார். அது வந்து ஞானேந்திரியம், அறிவிற்காக. பரமன் படைத்தது அறிவிற்காக. அப்ப அறிவுக்காக மட்டும்தான் பயன்படுத்தினார் தவிர போகத்துக்காக பயன்படுத்தவில்லை. அதே கண்ணை கொண்டு நாம அந்த டிராமாவை பார்க்கணும், அது அந்த போகத்தை துய்க்க வேண்டும் என்று போகத்திற்காக பயன்படுத்தும் போது அந்த புலன் வந்து சீர்கட்டு போகின்றது. அதே மெக்கானிக் வந்து அதை பார்க்கும்போது என்ன பண்றாரு, பிக்சர் குவாலிட்டி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சரியா கொண்டு வரலாம் அப்படிங்கறத மட்டும் தான் பாக்குறாரு, எங்க மிஸ்டேக்ங்கிறத மட்டும் தான் பாக்குறாரு. அப்ப அறிவுக்காகவே பயன்படுத்துகின்றார். அப்ப கண்ணை கொண்டு ஒரு அறிவினை அவர் பெறுகின்றார். கண்ணை கொண்டு அறிவினை நாம் இழக்கின்றோம். கண்ணை கொண்டு அறிவினையும் பெறலாம், கண்ணை கொண்டு அறிவினையும் இழக்கலாம். கதை கொண்டு அறிவினையும் பெறலாம், கதை கொண்டு அறிவினையும் இழக்கலாம் என்று பார்க்கின்றோம். ஐம்பொறிகளை கொண்டு அறிவினை பெறுவர்களுக்கு ஒரு துன்பமும் இல்லை. விவேகானந்தர் ஸ்ரீனா சொல்லிருக்காரு, ஐம்பொறிகளையும் அறிவினை பெறுவதற்காக உலகினையே அறிவினை பெறுவதற்காக பயன்படுத்துகிறீர்கள் சொன்னால், அதான் ஐம்பொறிகளின் வகை தெரிவான் கட்டே உலகுன்னு சொன்னார் வள்ளுவரும். ஐம்பொறிகளின் வகையை அறிந்து உலகிலே பெறக்கூடிய அறிவினை யார் பெறுகின்றாரோ அவனுக்குத்தான் உலகம் பயன்படும் என்று சொன்னார். அப்ப ஐம்பொறிகளையும் கொண்ட உலகினை பற்றிய அறிவினை பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டம். ஆனா நாம் அறிவினை பெறுவதை விடுத்து இன்பத்தையும் துன்பத்தையும் துய்ப்பதற்காக, துன்பத்தை துய்ப்பதற்கு யாரும் விரும்புவதில்லை. இருந்தாலும் இன்பத்தை துய்க்கும் பொழுது துன்பம் வந்து சேரும். அது வந்து என்ன, அது வந்து ஃப்ரீ கிஃப்ட், அது தானா வந்து சேர்ந்துடும். ஆகவே இன்பத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு துன்பம் அது துணையாக இலவச இணைப்புன்னு வருதில்லை, அது போல அதுவும் தானா வந்து சேர்ந்தோம். சீரில் ஐம்புலன்களால் நான் வந்து முந்தையான காலம் இன்னும் எய்திராத முற்கினேன். முந்தையான காலம் என்றால் பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த காலம். பெருமானால் ஆட்கொள்ளப்படுவதற்குமான காலமும் முந்தையான காலம்தான். ஆனா அந்த காலத்திலே பெருமானை இழந்து விட்டோமே என்று வருத்தப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. பெருமானை பெற்றும் இழந்து விட்ட பிறகு அந்த வருத்தம் தான் அதிகம். ஆகவே பெருமானுடைய திருவுருளை பெற்ற அந்த காலம், அந்த காலத்திலேயே பெருமானுக்கு சிந்தையாலும் செயலாலும் கேள்வியாலும் வாக்கினாலும் 24 மணி நேரமும் இடையறாது தொண்டுபட்டிருக்க வேண்டும். அந்த தொண்டு நிலையை நான் இழந்து விட்டேன். அந்த தொண்டு நிலையை இழந்ததற்கு காரணம் பெருமை குறைந்த ஐம்புலன்களின் வசப்பட்டதுனால. இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாக. இறப்பு என்பது என்ன என்றால் உடம்பிலிருந்து உயிர் போவதில்லை, இறைவனை மறந்திருப்பதே இறப்பு என்று சொல்லுவோம். பெருமானை நினைத்திருப்பதுதான் வாழ்வு, பெருமானை மறந்திருப்பது சாகு. ஒவ்வொரு நாள் உயிர் உணர் வழியினால் உயிர் புகுநாள் உயிர் பாடைமேல் காவு நாள் இவை என்றலால் கருதேன். ஓவும் நாள் பெருமானுடைய சிந்தனையை விட்டு நீங்குகின்ற நாள். ஓவுதல் நீங்குதல், பெருமானுடைய சன்னிதியை விட்டு நீங்குதல், பெருமானுடைய தொண்டினை கைவிடுதல், பெருமானுடைய சிந்தனையை கைவிடுதல். அந்த நாள் என்ன நாள்னு கேட்டா, அது உணர்வு அழியும் நாள், உயிர் பாடைமேல் காவும் நாள். தூக்கிட்டு போற நாள் அந்த நாள் உடனே தரிசிக்காத நாளும், பெருமானுக்கு தொண்டுபடாத நாளும், பெருமானை பற்றிய பேச்சினை பேசாத நாளும், பெருமானை பற்றிய பேச்சினை கேட்காத நாளும், உயிர் போன நாள், வழிக்குள் வைக்கும் தன் நாளை எடுத்து அந்த நாள் நமக்கு பயன்படாத நாள் என்று சுந்தர சொல்றார். அதுதான் இங்கேயும் சொல்றார். அப்ப சீரிலையின் புலன்களால் முந்தையான காலம் பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த நெருங்கிய காலத்திலேயே பெருமானுக்கு தொண்டுபட்டு பெருமானை இழக்காது இருந்திருக்க வேண்டும். ஆனால் நானும் பெருமானுக்கு தொண்டு செய்யாது புலன் வசப்பட்டு பெருமானை இழந்தும் விட்டேன். இதுல அந்த கீழையும் புலன்களால் இழந்து விட்டேன் சேர்த்து சொல்லுவாங்க சில பேர். சொல்லும் பொழுது ஐம்புலன்களிலே செவி ஒரு புலன் இருக்கின்றது, கேள்வி என்று இங்கு சொல்கின்றார். செவியினால் தான் கேள்வி ஏற்படுகின்றது. அப்ப சொன்னது கூறியது கூட குற்றம் ஏற்படும். இரண்டு முறை சொன்னதாகும், சிந்தை செய்கை கேள்வி வாக்கு தீரில் ஐம்புலன்கள். புலன்களிலும் செவி வருகின்றது, கேள்வி என்பதிலும் செவி வருகின்றது. ரெண்டு சேர்த்தா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அது எப்படி பதில் சொல்லணும்னு கேட்டா, ஓசையை கேட்கின்ற அளவிலே இயங்குவதுதான் செவி. அது ஒரு இன்புட், ஒரு இம்பல்ஸ், அதை அறிகின்ற அறிவிக்கின்ற ஒரு அறிவு கருவி. அந்த அறிவு கருவியிலே இருந்து அதனை அறிவிப்பது அறிவின் ஆற்றல். செவிப்புலன் என்பது செவிப்புரியினை இடமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு ஆற்றல். அப்ப செவிப்புலன் என்று சொல்லப்படுவது ஓசையை நமக்கு இந்த ஓசை என்று அறிவிக்கும் அவ்வளவுதான். ஆனால் இந்த பாடம் கேட்க வேண்டும் என்று நாம் கேட்பதுதான் கேள்வி. அதற்கு அந்த செவிப்புலன் துணை செய்கின்றதே தவிர நம்ம மனதினாலே இதனை கேட்க வேண்டும். நம்ம இன்றைக்கு வந்து நம்ம ஒரே இடத்துல திருக்குறள் கிளாஸ் நடக்குது, திருவாசகம் கிளாஸ் நடக்குது, திருவாசகம் கிளாஸுக்கு போகலாம் என்று ஒரு சிலர் முடிவு பண்றாங்க. ஒரே நேரத்தில் நடக்குது, அப்பதான் நம்ம வந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணுகின்றோம். வந்து சங்கீத கச்சேரி நடக்குது, திருவாச கிளாஸ் நடக்குதுன்னா அது ஈஸியா முடிவு எடுக்கலாம். ஏன்னா சங்கீதத்தை விட திருவாசகம் உயர்வுதான். அந்த முடிவு எடுக்கிறதுல வந்து அந்த முடிவத்தில் எடுக்கலன்னா அவனை பத்தி நம்ம முடிவு எடுத்துடலாம். ஆனா திருக்குறளுக்கு பதிலாக திருவாசகம் கேட்போம் என்பது அதுன்னு சிறந்த சீரிய ஒரு ஆராய்ச்சி என்று பார்க்கின்றோம். அப்படி ஆராய்ந்து பார்த்து கேட்பதுதான் இங்கு கேள்வின்னு சொல்லப்படுகின்றது. ஒரு தாம்பாளத்தை கீழே போட்டா கூட சத்தம் கேட்கும், அது செவிப்புலனுடைய நுகர்ச்சி. அந்த செவிப்புலன் அதிலிருந்து பிரித்து காட்டுகின்றார், நமக்கு இது வேண்டும் என்று நாம் ஒரு இறைவனுடைய பெரும்புகழையே கேட்க வேண்டும் என்று விரும்பி போய் கேட்பது கேள்வி என்று சொல்லப்படுகின்றது என்று அதுக்கு விளக்க வேண்டும். வாக்குன்னு வருது, வாக்கு என்பது வந்து ஒரு இந்திரியம் தான். ஆனா அது பேசுகின்ற வாக்கு என்பது ஒரு கர்மேந்திரியம், துவைக்கின்ற நாக்கு தான் வந்து ஞானேந்திரியம். ஆகவே அந்த சீரிலை புலன் என்று சொல்லப்பட்டதுல இறைவனுடைய நிர்மாலைக்கு தவிர நமக்கு வாய்க்கு ருச்சியானது சுவைத்து நம்ம வந்து இறைவனை மறந்து விடுகின்றோம். சில சமையல் ஐட்டங்கள்லயே நம்ம அறிவிலையை மழுங்கடிக்கக்கூடிய பொருள்கள் இருக்கின்ற, தாதுக்கள் இருக்கின்றன. நல்ல ஞாபகத்தை வேணும்னு சொன்னா சில பொருள்களை நாம சாப்பிடக்கூடாது, அதிகமா தூங்க வைக்கிற பொருள்கள், அந்த பொருள்களை நாம சாப்பிடக்கூடாது. ஸ்பைசஸ் அவாய்ட் பண்ணணும். சிந்தனை என்ன கேரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதிகமா ஸ்பைசியான கூட சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடறதுனால என்ன ஆகும், நமக்கு வந்து அறிவும் மழுங்கும், வயிற்றிலையும் புண் முதலிய ரோகங்கள் உண்டாகும். அப்ப வயிற்றுல வந்து சிரமங்கள் ஏற்படுவதனால நம்ம ஒழுங்கா போய் கிளாஸ்ல உட்கார முடியாது, நம்ம தொண்டு செய்ய முடியாது, நம்ம கோயிலுக்கு வர முடியாது, அப்படி பல பிரச்சனைகள் எல்லாம் வருது. இப்ப நாக்க கட்டுப்படுத்தணும்னு பாத்தோம். அப்ப மனிதனை கெடுப்பது எதுன்னு கேட்டா அந்த நாக்கு என்கின்ற ஞானேந்திரியம், சுவையை உணர்கின்ற இந்திரியம் கெடுக்கின்றது. பேசுகின்ற கர்மேந்திரியமும் கெடுக்கும். வீண் வம்பு வளர்க்கறது, அரட்டடிக்கிறது, ஒரு நம்ம நாயை திட்டினா நம்ம நாயை விட போறது இல்லை, ஏண்டா திட்டினா சண்டைக்கு போறது, நம்ம வீண் போகுது. திட்டினா திட்டிட்டு போட்டோன்னு விட்டுருமா, அப்பதான் நாம பிழைக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம நாக்கு அதிகமா இந்த கர்மேந்திரியமாகின்ற நாக்கு, இந்த நாக்கினை அதிகமா நம்ம பயன்படுத்தினாலும் நமக்கு சிரமம் தான். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு என்று இங்க கர்மேந்திரி தான் சொல்றாரு. தேவையில்லாததை பேசி சிக்கல்ல மாட்டிக்கொள்வோம் என்று பார்த்து அதிலிருந்து மீண்டு வந்தாலும் கூட நம்மளுக்கு நேரம் வீணாகிய நேரம் வீணாகியதான், அந்த நேரத்தை மீண்டும் பெற முடியாது. ஆகவே இங்கு வாக்கு என்று சொல்லப்பட்டது கர்மேந்திரியம், சீரியலைம்புலன் என்று சொல்லப்பட்டதுல இருக்கு வருகின்ற நாக்கு என்பது ஞானே. ஆனா செவிப்புலன் என்று சொல்லப்பட்டது வந்து வெறும் ஓசையில் உருகின்ற செவிப்புலன். இங்கு நாம் என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்று மனதினுடைய ஒருமுகத்தன்மையோடு சென்று இறைவனுடைய பெருமைகளை கேட்பதற்காக இசைவு இசைக்கொள்ளுதான் கேள்வி என்று சொல்லப்படுகின்றது. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று சொன்னார். இறைவனை பற்றிய அறிவு நூலை கேட்க வேண்டும். செவியவன் அறிவு நூல் கேட்கும் விரும்பும், தெள்ளு நீரவன் நீரு என் உடல் விரும்பும், செவியவன் அறிவு நூல் கேட்கும் என்று திருவிசைப்பான். செவி வந்து அவருடைய அறிவு நூலை கேட்க விரும்பும், உடம்பு அவருடைய திருநீற்றினை பூசிக்கொள்ள விரும்பும், கண்கள் அவனுடைய விமானத்தை பார்த்து வெய்துயிர்க்கும், மெல்லவே அவனுடைய பெயரை என் வாய் விளம்பும் என்ற ஒரு பெண், பெருமானத்திலே ஆசை கொண்ட ஒரு பெண் அவளை பற்றி அவள் தன்னை பற்றி சொல்கிறான். பெருமானை பற்றி என் மனமே வள்ளலே வந்தருளா என்று என் மனமானது இரண். அந்த நிலை, அந்த நிலையிலேயே இறைவனுக்கு அருகிலேயே நம்மை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு நம்ம இறைவனிடமிருந்து அந்த தொடர்பு அற்றுப்போவதற்கு காரணம் உலகியல் இன்ப துன்பங்களை துய்ப்பதற்காக ஐம்புலன்களை கொண்டு நாம் மயங்குவதுதான். உலக தொடர்பு காரணமாக ஐம்புலன்களை பயன்படுத்துவதனாலே நாம் இறைவனிடமிருந்து பிரிந்து போகின்றோம். சீரில் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத முற்கனேன், எய்திடாதே என்று சொல்வதால எய்துவதற்கு உரிய உன்னை எய்திடாத முற்கனேன். அதாவது பெறக்கூடிய ஒன்றை இழந்தவன், இவன் பெறுவதற்கே வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அதுல ஒரு குற்றமும் இல்லை. பாஸ் பண்ணக்கூடிய பரிசையில ஃபெயிலாரு, முதல் நாள் வந்து சினிமா போயிட்டு வந்ததுனால வரக்கூடிய அவரு படித்த ஒரு கேள்விகளையே ஒரு தடவை திரும்பி பார்த்திருந்தா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கலாம். வீட்டு முழுக்கி எழுதி கொண்டிருந்த நாள்ல நம்ம எல்லாம் ஈஸியா பாஸ் பண்ணிட்டு இருந்தோம், பேராகிராஃப் பேராகிராஃப் ஆன்சர் பண்ணும்போது. இப்பெல்லாம் கிறிஸ்டா ஆன்சர் பண்ண வேண்டியிருக்குங்கிறதுனால ஆப்ஜெக்டிவ் டைப் பண்ணிட்டு இருந்தாலும் அதிகமா கதை கதையா இருந்த போது ஏதோ ஒரு 10 மார்க் வாங்கி பாஸ் பண்ணோம். இப்ப அது முடியாம போயிடுச்சு. கேட்டு கேள்விக்கு கரெக்டான விதில பட்டுன்னு சொல்லணும். இப்ப எழுதிடாத மூர்க்கனின், மூர்க்கன் என்பது தானும் அறியாதவன், பிறர் சொல்லியும் அறிந்து கொள்ளாதவன் தான் மூர்க்கன். அவனை திருத்துவது சிரமம். அறியாமலேயே தன்னை அறிந்தவனாக கருதுபவன். ஏன்னா அதன் புராணத்தில் வருது, அந்த அதிசூரன் என்பவன் தன்னையே சாண மதித்துள்ளான், தனக்குதான் எல்லாம் தெரிந்து வைக்கிறான். அந்த மூர்க்கர்களுடைய இலக்கணம் என்ன? தன்னிலும் அறிவானவர்கள் கிடையாது என்பது அவர்களுடைய கொள்கை. ஆகவே அவர்கள் யார் சொன்னாலும் கேட்டுக்கொள்ள மாட்டார். அவர்களுக்காக இயற்கையா தெரிந்தா பரவாயில்ல, அவர்கள் இயற்கையும் தெரியாது. அப்படிப்பட்ட மூர்க்கனேன் நான், முந்தையான காலம் என்னை எய்திடாத மூர்க்கனேன், எய்தக்கூடிய உன்னை எய்த விட்டொழிந்த மூர்க்கனேன், எந்த ஐயா விழுந்திலேன் பெருமானே, நான் இவ்வாறு இந்த பெறக்கூடிய லாபத்தை பெறாது விழுந்தேன் என்பதை இந்த நட்டத்தை அறிகின்றேன். இப்ப லாபத்தில் பெறக்கூடிய லாபத்தை எழுந்திருந்தது பெருநட்டம். அந்த பெரு நட்சத்தை இப்போது உணரும் பொழுதாவது உன்னிடத்திலே அன்பு மிகுதியினால இப்படிப்பட்ட அறியாமையின் காரணமாக பெருமானை, அன்பிற்குரிய பெருமானை இழந்து விட்டோம் என்று சொல்லி நான் என்ன செய்திருக்க வேண்டும்? என் உள்ளம் வெடித்து இழந்திருக்க வேண்டும். என் உடம்பிலே நெருப்பிலே சென்று நான் செலுத்தி இருக்க வேண்டும். ஐயா நான் விழுந்து வெந்திலேன் அப்படி மாத்திக்கணும். கண்முன்னாலேயே ஒரு நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பு தான் சொல்ல, நெருப்பு முண்டு யானும் உண்டு இருந்ததுண்டதாயினும். அப்ப அடியார்கள் எல்லாரும் பெருமானோடு ஒன்ற ஒன்ற கலந்தருளிய அடியார்கள், எஞ்சிய அடியார்கள், அடியார்கள் ஒன்றினார்கள் என்பதை அறிந்து இவர்கள் தாங்களாகவே அந்த நெருப்பில் இருந்து பாய்ந்தார்கள். தீப்பாய்ந்தார். அவர்கள் பாய்வதை கண்டும் நான் அவ்வாறு பாயவில்லை, வெந்த ஐயா விழுந்தேன், விழுந்து வெந்திலேன். அவ்வாறு விழுந்து வெந்திடாது மட்டுமில்லாமல் அந்த நெருப்பு அவிந்து விட்டது, இப்பொழுது நெருப்பில் விழுந்து அவியவில்லையே என்று சொல்லி வெழுகி வெட்கப்பட்டு வெழுகுதல் வெட்கப்படுது. இவ்வாறு நமக்கு அன்பு இல்லையே என்று சொல்லி உள்ளம் வெடித்தாவது நான் இறந்திருக்க வேண்டும். ஹார்ட் பஸ்டிங் சொல்றாங்க இல்லையா, உள்ளம் வெடித்து வெழுகி உள்ளம் விண்டிலே, விழுதல்னா வெடித்தல். அப்ப ஆற்றாமை காரணமாக வெட்கப்பட்டு இப்படி அன்பில்லாத ஒரு கட்டையாக போய்விட்டோமே என்று சொல்லி என் உள்ளம் வெடித்திருக்க வேண்டும். ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணும்னு சொல்லி வெடித்து நான் இறக்கவில்லை, உள்ளம் வெழுகி வெழுகி உள்ளம் விண்டிலே. எந்தையாய நின்னையாய நின்ன எனக்கு தந்தையாகிய நின்னை, அதாவது நான் எவ்வளவு பிடி செய்தாலும் பொறுத்துக் கொள்கின்ற அன்புடை தந்தையாக இருக்கின்ற நின்னை, என்னை பிறவி அறுக்கின்ற தந்தையாக இருக்கின்ற நின்னை, ஒப்பில் அப்பன் என்று சொன்னார் முன்னாடியே. பிறவியை தருகின்ற தந்தை வேறு, பிறவியை அறுக்கின்ற தந்தையாக இருக்கின்ற உன்னை, என் பிழைகளை புரிக்கின்ற பெரும் கருணையாளராக இருக்கின்ற உன்னை என்பதனால அப்படிப்பட்ட உன்னையே நான் இழக்கின்ற, நமக்கு அன்பு செய்வாரையே நாம் இழக்கின்றோம் என்று பார்க்கும்போது அறியாமை மிகுதியினாலே அவ்வாறு செய்து விட்டேன், எந்தையாய் நின்னை இன்னும் மேலும் எய்தலுற்று இருப்பனே என்று தன்னைத்தானே நொந்து கொள்கின்றார். எய்தலுற்று எய்த விரும்பி இருப்பனே உண்டுத்தி இருக்கின்றேன். உன்னை எய்த விரும்பினால் உண்பதையும் உடுப்பதையும் உறங்குவதையும் கைவிட வேண்டும், வடக்கிருந்து உயிர் துறக்க வேண்டும். ஆனால் நான் என்ன பண்ணேன், உன்னை இன்னும் எய்தலாம் என்று விரும்பி உடல் மீதும் இருக்கின்ற பச்சனை விடாது உண்டும் உடுத்தும் இருக்கின்றேன் என்று தன்னை மிகவும் நம்புகின்றார். பெருமானை எய்த வேண்டும் என்றால் உண்டு உடுத்து இருப்பதை கைவிட வேண்டும், உண்டு உடுத்து இருக்க வேண்டும் என்றால் பெருமான் மீது இருக்கின்ற ஆசையை கைவிட வேண்டும். அதையும் கைவிடவில்லை, இதையும் கைவிடவில்லை, உண்டு உடுத்தா நான் உன்னை எய்தப் போகின்றேன் என்பது அங்கு பொருள். பெருமானிடத்திலே பேரன்பு இருந்தா உயிரை விட்டுறணும் அப்படின்னு தான் சொல்றாரு. பெருமானை பெற்று இழந்தவர்கள் அந்த பேரன்பினாலே உயிரை விட வேண்டும். அவர் உயிரை விடாது பெருமானுக்கும் ஆசைப்பட்டுக் கொண்டு குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை என்று நான் இருக்கின்றேன். மீசையில படாம குழு குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஆனா மீசை என்ன எப்படி இருக்க, வாய் மாப்போசி மீசை மாதிரி வாய் முழுதும் மூடி இருக்கு, அந்த மீசையை வச்சுக்கிட்டு அவர் எப்படி குழு குடிக்கிறது. எந்த யாய நின்னை இன்னும் மேலும் எய்தலுற்று இருப்பனே, எய்தலுற்று எய்த விரும்பி உண்டு உடுத்து இருப்பேன் என்பதை முன் இருக்கின்ற பாடல்கள் என்று கொண்டு வருவேன். இருக்கின்றேனே என்று இவ்வாறு என்னால் எய்த முடியுமா, இருந்து உன்னை எய்த முடியுமா, இவ்வாறு இருந்து உன்னை எய்த முடியுமா என்பது இங்கு கேள்வி என்று தன்னைத்தானே கொண்டு வருகின்றார். இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்ன தாள் கருப்பு மட்டே வாய் மடுத்து என்னை கலந்து போகவும் நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்ததுண்டு அது ஆயினும், நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்தது உண்டு அது ஆயினும். சேர்த்து படிச்சா, நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்ததுண்டதாயினும், விருப்பும் உண்டு நின்கண் என்கண் என்பது என் அவிச்சையே என்று ஒரு சிலர் பிரிக்கிறாங்க. என்பது என்ன விச்சையே என்று சிலர் பிரிக்கிறார்கள். பெருமானே, இரும்பினும் கடிய நெஞ்சம் கொண்டவன் நான், இருப்பு நெஞ்ச வஞ்சன் பொய்மையாளன், உண்மையே ஏமாற்றுகின்றேன். வஞ்சன், வஞ்சனை என்பது சிறுமை, நம்மை நம்புவரை ஏமாற்றக்கூடாது. நம்மை அறிபவரை ஏமாற்றுதல் இன்னும் அறியாம், நம்மை நம்புவரை ஏமாற்றுவது பாவம், நம்மை பற்றி நன்கு அறிந்து வைத்தவரை ஏமாற்றுவது என்பது நம்முடைய அறிவின்மை. பின்னர் செல்லுங்கால் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கிலன் காவாக்கால் என்று ஏமாற்ற முடியாத பெருமானை ஏமாற்றுவது என்பது எவ்வளவு சிறுமை. ஏமாற்றக்கூடியவர்களை ஏமாற்றாதிருப்பது பெருமை, அவர்களை ஏமாற்றுவது பாவம் அப்படின்னு பாக்குறோம். எங்க நமக்கு அங்க யார கோவிச்சுக்கலாமோ அங்க கோவிச்சுக்காம இருக்கிறது தான் நமக்கு பெருமை. சினங்காத்தல் கோவித்துக் கொள்ளாது இருப்பது தான், யார கோவித்துக் கொள்ள முடியாதோ அவர்கிட்ட கோவிச்சுக்க முடியுமா? டிராபிக் கான்ஸ்டபிள் இருக்காரு, நம்ம டக்குன்னு நிறுத்திடுறாரு. என்னையா இந்த நிறுத்தினா நம்ம போய் கோச்சிக்க முடியுமா? ஓங்கி இழுத்துருவாரு. அதே ஒரு குழந்தை நம்ம காலை பிரிச்சிருச்சு பட்டினு அடிச்சிடறோம், அது அங்கதான் கோச்சிக்காம இருக்கணும். அது என்ன பண்ணும் பாவம். குழந்தைகளை என்றைக்குமே அடிக்கக்கூடாது. குழந்தைகள் அடிக்கலாமா? குழந்தைகள் பாவம் இல்லையா? அவர்கள் எளியவர்கள், அவர்கள் அடிக்கவே கூடாது. வலியவர்களை நம்ம அடிக்க மாட்டோம், திரும்பி அடிச்சிருவாங்களேன்னு பயம். அதே போல ஏமாற்ற முடியாத நிலையில் இருக்கின்ற பெருமானை ஏமாற்றினேன் நான் என்பது பொருள். அப்ப இருப்பு நெஞ்ச வஞ்சன், என்னுடைய நெஞ்சம் எப்படிப்பட்டது? இரும்பு போன்றது, அதே எளிதில் உருகாது. இரும்பு போன்ற கடிய நெஞ்சம் கொண்ட சிறுமை கொண்டவன், ஏமாற்றுகின்ற சிறுமை கொண்ட என்னை பெருமாள் என்ன பண்ணாரு? போனா போறது அப்படின்னு சொல்லி அவருடைய பொதுவான கருணையினாலே மழை நீரானது கடல் மீதும் மழை பெய்கின்றது, கலர் நிலத்தின் மீதும் பெய்கின்றது என்பதை போல என் மீதும் பெருமாள் கருணையை சொரிந்தான். இருப்பு நெஞ்ச வஞ்சனையை ஆண்டு கொண்டு பெருமான் எனக்கு குருநாதனாக வந்து பெருமானை பார்த்து சொல்கின்றார், பெருமானே நீ ஆண்டு கொண்டு நின்னுடைய என்பது ஆறாம் வெற்றிமை உருவு, நின்னுடைய அது பன்மை உருவு. ஆகவே நின்ன தாள் என்பது இரண்டு திருவடிகள் என்று கொள்ள வேண்டும். பன்மை உருவா இருப்பதனால உன்னுடைய திருவடிகளிலே ஊறுகின்ற என்ற அந்த சொல்லெச்சம் அதை கொண்டு வர வேண்டும். பெருமானுடைய இரண்டு திருவடிகளிலும் சிவானந்தமாகின்ற அந்த இனிப்பு ஊறுகின்றது. அது எப்படி இருக்குன்னா கருப்பு மட்டு, மட்டு என்றால் சாறு, மட்டு என்பது தேனையும் குறிக்கும். கரும்பினுடைய தேன் என்று சொன்னால் கரும்பினுடைய சாறு என்பது பொருள். கருப்பஞ்சா இரும்பு பிளஸ் நெஞ்சு, அந்த ரெண்டு சொல் சேரும் பொழுது அந்த புணர்ச்சியினாலே விகாரப்பட்டு வலித்தொல் விகாரம் ஆகும். இரும்பு நெஞ்சுன்னு ஆகாது, இருப்பு நெஞ்சுன்னு ஆகும். கரும்பு பிளஸ் மட்டு சேரும் போது கரும்பு மட்டுன்னு ஆகாது, கருப்பு மட்டும். கரும்பு வில்லி அப்படி கருப்பு வில்லி என்றார். இரண்டு சொல் சேருவதனாலேயே அங்கு மெல்லினம் வல்லினமாக மாறும். இரும்பு நெஞ்சு நம்ம சொல்லுவோம், ஆனா இலக்கணப்படி இருப்பு நெஞ்சுன்னு தான் சொல்லணும், கருப்பு வில்லி என்று தான் சொல்லணும். கருப்பு மட்டு வாய் மடுத்து என்னை கலந்து போகவும், என்னை கலந்து வாய் மடுத்து போகவும் பின் நீங்கவும். பெருமானே இரும்பு போன்ற நெஞ்சம் கொண்ட ஏமாற்றுகின்ற சிறுமை கொண்ட என்னையும் நீ பெருங்கருணையினாலே நேரே வந்து ஆட்கொண்டு உன்னுடைய திருவடி இணைகளிலே ஊறுகின்ற கரும்பின் சாறு போன்ற அந்த சிவானந்தத்தினை என்னை கலந்து என் வாயிலே வாய் மடுத்து என்றால் மடுக்கச் செய்து என்பது பொருள். மடுத்தல் என்பது சுவைத்தல், வாயினால் சுவைத்து, வாயினால் சுவைக்கச் செய்து, தன்வினை பிறகினை மயக்க. பெருமான் வந்து என்னை கலந்து என்னை வாய்மடுக்கச் செய்து பெருமான் ஊட்டினர். அப்ப எனக்காக அந்த சிவானந்தத்தை சுவைக்கின்ற தகுதி கிடையாது. பெருமானே பாலாடையிலே குழந்தைக்கு தாய் ஊட்டுவதைப் போல தன் திருவடி இன்பத்தினை எனக்கு ஊட்டினான். அவன் ஊட்டவில்லை என்றால் அதை உண்ணுவதற்கும் எனக்கு தகுதி கிடையாது. வழங்குகின்றாய்க்கு மருளார விதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையே சொல்ல. வாய் மடுத்து என்று சொன்னால் தான் வாய் மடுத்ததை போல அங்கு சொல்லியிருந்தாலும் பெருமான் என்னை கலந்து என்று சொல்வதனால ஆண்டு கொண்டு என்று பெருமானுடைய செயல்களை சொல்வதனால வாயிலே மடுக்க வாயின்கண் மடுக்கச் செய்து, வாயின்கண் என்னை சுவைக்கச் செய்து பெருமான் வந்து எனக்கு ஊற்றார் அந்த இன்பத்தை. வாய் என்பது என்னன்னா இந்த வாயில்ல உயிரின்கண் என்பது பொருள், உயிரினால் அனுபவிக்கின்ற இன்பம். ஆகவே பெருமானின் உயிர் எனக்கு என் உயிருக்கு அந்த இன்பத்தை ஊட்டினார். அது உயிரே வாயாக இருந்து உண்டது. உடம்பிலே இருக்கின்ற வாயினாலே உண்கின்ற இன்பம் இல்லது, அது உயிரே வாயாக இருந்து அந்த இன்பத்தினை தூக்கின்றது என்று வாய்படுத்து என்னை கலந்து வாய்மெடுத்து என்று சொன்னால் ஒரு தாயார் எவ்வாறு தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு தன் பாலினை தருகின்றாலோ அதுபோல பெருமான் அது தன்னுடைய சீடனை தன் பால் அணைத்து அருகே வணித்து என்னை வா என்று வந்துடும். பெருமான் அந்த சிவானந்தத்தை ஊட்டும் பொழுது தன் தொண்டனை தன் அருகிலே வைத்துக் கொள்கின்றான் என்று பார்க்கின்றோம். என்னை கலந்து வாய்மெடுத்து வாய்மெடுக்க செய்து பிறகு பெருமான் என்ன பண்றாரு? போகவும் அவர் நீங்கி விடுகின்றார். அந்த இன்பமானது நின்னால் இவ்வாறு அளிக்கப்பட்டு என்னை நீங்கியது, அவ்வாறு நீங்கவும் நான் என்ன செய்திருக்க வேண்டும்? இவ்வாறு அந்த இன்பத்தை இழந்து விட்டோமே என்று சொல்லி என் உயிரினை மாய்த்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த உயிரினை மாய்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக என் கண் முன்னாலேயே அந்த ஆற்றாமை தாங்காது இறந்து போன அடியார்கள் எந்த நெருப்பிலே பாய்ந்தார்களோ அந்த நெருப்பு இருந்தது. நெருப்பும் உண்டு, கண் முன்பாக நெருப்பும் உண்டு, யானும் உண்டு, இருந்தது உண்டு அப்படின்னு பிரிக்கலாம். நெருப்பும் உண்டு, யானும் உண்டு, இருந்ததும் உண்டு. அந்த உம் வந்து அங்க இல்ல. அப்ப உண்மை வந்து எல்லா இடத்துலயும் வராது. இந்த செய்யுள்ள வந்து எழுத்து அதிகமாயிடுங்கிறதுனால நெருப்பும் அப்படிங்கறது ஒரு உண்மை இருக்கு, யானுங்கிறது ஒரு உண்மை இருக்கு. அதே போலவே இருந்ததும் உண்டு அப்படின்னு அந்த உண்மையை கொண்டு வந்தீங்கன்னா நெருப்பும் இருக்கு, யானும் இருக்கின்றேன். உண்டு என்ற சொல்லும் இல்லை என்ற சொல்லும் தன்மை முன்னிலை படற்கை மூன்றிலும் வரும். நானும் உண்டு, நீயும் உண்டு, அவனும் உண்டு. யானும் உளேன், நீயும் நீரும் உள்ளீர், அவரும் உள்ளார் என்று வரணும். ஆனால் உண்டு இல்லை என்ற இரண்டு குறிப்பு வினைமுற்றுகள், குறிப்பு வினைமுற்றுகள் தன்மை முன்னிலை படைக்கிறே பொதுவாக வரும். யானும் உண்டு, நீரும் உண்டு, அது ஒருமை பன்மைக்கும் பொதுவாக வரும். அவர்களும் உண்டு, அவனும் உண்டு, ஒருமை பன்மை கூட அது கிடையாது. அப்ப உண்டு என்பதை எங்க வேணா பயன்படுத்தலாம், இல்லை என்பதை எங்க வேணா பயன்படுத்தலாம். அவன் இல்லை, அவள் இல்லை, அவர்கள் இல்லை, யான் இல்லை, மதி இல்லை அப்படின்னா இல்லை அல்ல என்ற சொற்கள், உண்டு என்ற சொற்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவாக பயன்படுத்துவது வழக்கமாக வந்துவிட்டது. இப்ப யானும் உண்டு, நெருப்பும் உண்டு யானும் உண்டு, நெருப்பில் விழாமல் யான் இருந்ததும் உண்டு. நெருப்பிற்கேன்னு நான் பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும், பயன்படுத்தவில்லை, அந்த நெருப்பினை நான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நெருப்பும் இருந்தது யானும் இருந்தேன், அதில் விழாமல் தான் தனியாகத்தான் இருந்தேன், விழாது இருந்தேன் என்று ஒரு பொருள். அதை விட சிறப்பா சொல்லலாம், நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்ததுண்டு, நெருப்பிலே விழாமல் உண்டு இருந்ததுண்டு. நெருப்பிலே விழுந்து இறைவனோடு சேர்வதை விட சாப்பிட்டு உயிர் வாழணும் என்று நினைத்து அந்த நினைப்போடு இந்த உடலே தேங்கி விட்டது உண்டு. நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்தது உண்டு, உண்டு இருந்ததும் உண்டு. அது ஆயினும் அவ்வாறு இருந்தாலும் பெருமானே இதற்கு மேலாக கூட எனக்கு உண்டால் விருப்பும் உண்டு என்று சொன்னால் அதை யார் நம்புவார்? நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்ததும் உண்டு, அது ஆயினும் இதில் இத்தனை இத்தனையும் எல்லாம் முழு பூசணைக்காக சோத்துல மறைக்க முடியாது. அது ஆயினும் விருப்பும் உண்டு நின்கண் நின்னிடத்திலே எண்கண் எனக்கு நின்பால் என்பால் அப்படிங்கறதுல அந்த எண்கண்கிற கண்கிறது நான்காம் வெற்றி பொருளை தருகின்றது. உன்னிடத்திலே எனக்கு அன்பும் உண்டு, அந்த நெருப்பும் உண்டு, அதில் நான் விழாதிருந்ததும் உண்டு, எனக்கு நின்பால் அன்பும் உண்டு என்று சொன்னால் எப்படி இருளும் உண்டு ஒளியும் உண்டு ஒரு இடத்திலிருந்து யாராவது பார்க்கலாம்? ஒளி இருந்தால் இருள் இருக்காது. அந்த ஓரிடத்திலேயே ஒளியும் உண்டு இருளும் உண்டு என்று சொன்னால் யார் ஒத்துக்கொள்வார்கள் என்பது என்ன விச்சையே என்று நான் சாதிப்பது என்ன மாயாஜாலம்? யாரை ஏமாற்றுவதற்காக இவ்வாறு செய்கின்றேன்? உன்னை போய் ஏமாற்ற முடியுமா? ஆகிய பெருமானே அந்த நெருப்பிலே விழாது விழாது நான் உண்டு உடுத்தி இருந்தேன், அப்படி இருந்தும் பெருமானே உன்னிடத்திலே எனக்கு மெய்யான அன்பு உண்டு, உன்னை வந்து அடைய விரும்புகின்றேன் என்று நான் ஏதோ வாயினாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி சொல்லிக் கொண்டிருந்தால் அதனை யார் நம்பப் போகிறார்கள் என்பது என் அவிச்சையே என்பது என்னுடைய அறியாமையே என்று சிலர் பொருள் செய்கிறார்கள். என்பது என்ன விச்சையே என்பது என்ன மாயை என்பது என்ன வித்தை? வித்தை காட்டுறான்னு சொன்னான்ல, சொல்றோம் இல்லையா? அதாவது அவன் ஏமாற்றுகின்றான், மாய வித்தை ஏமாற்று வித்தை என்று சொல்வது என்ன ஏமாற்று வித்தை? இவ்வாறு உன்னையே ஏமாற்ற நான் கற்றுக்கொண்டு விட்டேன் என்று தன்னையே நொந்து கொள்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதுதான் திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசத்துக்கு உருவாக ஏன்னா இதை போலெல்லாம் உணர்ச்சியோட இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாத கடல்கள் எல்லாம் பெருமானிடத்தில் அப்படி கரைந்து போகின்றார். உண்மையான அன்பு கொண்ட நெஞ்சம் என்பதனால தனக்கு சீதும் அன்பே இல்லை என்றது நினைக்கின்றது. அது எப்படி நினைக்கின்றதுன்னா தனக்கு அன்பு சுட்டுப்பட்டாலும் வராதுன்னு நினைச்சிடாது. பெருமானே வந்து அப்படிலாம் கிடையாது, நீ என்னுடைய அன்பன் தான் என்று எடுத்து எடுத்துக்கொண்டால் வழி அவர் இந்த புலம்பரை விடமாட்டார். என்ன மிச்சக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு இணை வைத்தா என்று சொன்னார். இந்த உலகத்திலே பொய் என்பது வித்தில்லாமல் அழிந்து விடக்கூடாது, பொய் என்ற செடியும் வளரணும், அதற்கென்று ஒரு வித்து வேண்டும் என்று சொல்லி பெருமானே என்னை இங்கு விட்டு வைத்து போயிருக்கிறாய். என்ன நான் வேறு இல்லை, பொய்மை வேறு இல்லை, தலையிலிருந்து கால் வரையும் பொய்யன் நான், என்னை போன்ற பொய்யர்களை உலகம் பார்த்ததில்லை. ஆகவே பொய் வாழ வேண்டும் என்பதற்காக பெருமான் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்னை சேர்த்துக் கொள்ளாமல் உலகத்திலே விட்டு வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அதையெல்லாம் தொடர்ந்து நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம். எனக்கு சில வேலைகள்லாம் இருக்கு, நான் வந்து நாளைக்கு எங்க வீட்டுல விசேஷம், அப்புறம் திங்கட்கிழமை அன்னைக்கு திருவாதிரை, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் ஊர்ல இல்லை, புதன்கிழமை அன்றைக்கு நம்ம பேசுறது விச்சிக்கேடு போய்க்காது என்ற பாடலை புதன்கிழமை அன்று நம்ம பார்ப்போம். புதன்கிழமை வந்து சிறுத்தை குரு பூஜையும் இருக்கு, திங்கட்கிழமை அன்னைக்கு ஐயா வீட்டு சிறப்பு ஒண்ணு இருக்கு, ஐயா சொல்லுவாரு எல்லாம் அந்த காலத்து சிறப்பு தெரியும். பார்வதி பதையே.